தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே,
பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே,
இதய சுத்தம் என்னை காண
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77:14.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எரேமிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 அதிகாரத்திலே 19 வசனம் முதல் 21 வசனம் வரை நேற்றைய தினத்திலே சற்று விபரமாக சிந்தித்தோம். அதாவது, எரேமியா தீர்க்கதரிசியை அந்த யூத ஜனங்கள் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அந்த பாரத்தை கர்த்தரிடத்திலே பகிர்ந்து கொண்டு, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்தெரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்று சொன்னார். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எரேமியா 11 அதிகாரம் 22-23 அவசரங்களை பாருங்கள். இதோ, இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயது உள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள், அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள், அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன் கர்த்தர் அவ்வாறு சொன்னார் தெரியுமா? தம்முடைய ஊழியக்காரர் மீது கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீடுகளிலே ஊழியக்காரர்களை குறித்து நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். அவர்கள் கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர்களை எச்சரிக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்டு அதை கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்து அதற்கு கீழ்ப்படியவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து 12 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருவோம். நாம் இந்த அதிகாரத்திலே தேசத்தினுடைய கொடிய நாட்களை பார்க்கிறோம். எப்பக்கமும் தீமையான அந்தகாரமே சூழ்ந்திருந்தது. அப்பொழுது எரேமியாவிற்குள் மட்டுமே ஜீவ ஒளி இருந்தது. யோசியா போரிலே கொல்லப்பட்டான். எரேமியா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. தீமையான மனிதர்கள் அரியணையிலே தொடர்ந்து ஏறி ஆட்சி செய்தார்கள். நிலைமை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டேதான் சென்றது. இந்த வேளையிலே எரேமியா, ஏன் உண்மையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே மனதிலே சந்தேகப்படத்தான் செய்வார்கள் இல்லையா, தேவன் ஏன் இந்த விதமான இருண்ட சூழ்நிலையை அனுமதித்தார்? காரிருள் போன்ற சிந்தனைகள் மனதை ஆட்சி செய்தது. அநேக சபை ஊழியர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நின்று பணிபுரிந்த பொழுதும் தேவன் ஏன் ஒரு அசைவை தனது சபையிலே கொண்டு வரவில்லை என்று அநேக வேளைகளே சிந்திக்கக்கூடும். அநேக உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் துன்புறுவதைக் கண்டு ஊழியர்கள் மனமடிந்து போகக்கூடும். ஆவிக்குரிய பிள்ளைகள் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் துன்புறுவதை போன்று காணப்படலாம். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் ஏன் இவ்வாறெல்லாம் அனுமதிக்கிறார் என்று நாம் ஒருவேளை ஆச்சரியப்படக்கூடும். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை பார்த்து கேட்கும் கேள்வியைத்தான் சங்கீதம் 37:35 பார்க்கிறோம். வாசிக்கிறேன், சங்கீதம் 37:35. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான் என்கிறார். இங்கே எரேமியாவும் தேவனை பார்த்து கூறுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். எரேமியா 12:2 கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர்பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, அவர்கள் உம்மை பற்றி தான் பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் உம்மை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறார்கள். இருந்தபொழுதிலும் அவர்கள் செழித்துக் கொண்டே போகிறார்கள். இதை ஏன் நீர் அனுமதிக்கிறீர் என்று எரேமியா தேவனிடம் கேட்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுவே நம்முடைய கேள்வியாகும் என்று இருக்கிறது இல்லையா? நாமும் தேவனிடம் இவ்விதமாய் அநேக வேளைகளிலே கேட்டிருக்கிறோம். அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், அவர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு நன்றாக வாழ்கிறார்கள்? ஆனால் நாம் இதற்கு பதிலை பெற்றிருக்க மாட்டோம். எரேமியாவும் தாவீதும் கூட இதற்குரிய பதிலை பெற்றிருக்க மாட்டார்கள். தேவன் துன்மார்க்கரை செழிப்பதற்கு அனுமதித்து விடுகிறார். அவர்கள் பச்சையான ஆல மரத்தைப் போல நன்கு விழுதுவிட்டு பரவி வளர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். உண்மையாகவே தேவனுடைய பணிக்கு உதவியாக இருக்க விரும்புகிறவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் ஏன் அதிகமாக செழித்திருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறதில்லை? இதை ஒருவேளை நாம் தேவனிடம் கேட்டால் அதற்கு பதில் இல்லை. எரேமியா 12:3 பாருங்கள். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். இங்கே எரேமியா கேட்கிறது என்ன? நீர் ஏன் அவர்களை தண்டிப்பதில்லை? தண்டிக்கப்பட வேண்டியவர்களில் அவர்களே முக்கியமானவர்கள், ஆனால் நீரோ அவர்களை தண்டிக்க மாட்டேன் என்கிறீரே என்று சொல்கிறார். எரேமியா 12:4 பாருங்கள். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். எந்த மட்டும் தேசம் புலம்பி என்று இங்கே எரேமியா சொல்கிறார். அதாவது, தேவனே, நீர் ஏன் இன்னும் செயல்படாமல் இருக்கிறீர்? எரேமியாவிற்கு கர்த்தர் கொடுத்த பதில் இன்று உங்களுக்கும் எனக்கும் தேவையானதாக காணப்படுகிறது. தேவன் எரேமியாவை பார்த்து, நான் சொல்லுகிறதை அறிந்திருக்கிறேன், நீ என்னை நம்பு, என்னில் இளைப்பாறு என்கிறார். எரேமியா இந்த அதிகாரத்தின் துவக்க வசனத்திலே தேவரீர் நீதி உள்ளவராமே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, தேவன் இன்று நம் மத்தியிலே செய்யும் காரியம் ஒருவேளை பார்ப்பதற்கு வித்தியாசமானதாக தோன்றினாலும் அது நீதியாகவே இருக்கிறது. தேவன் ஏன் அவ்வாறு அன்று செயல்பட்டார் என்பதை ஒரு நாளிலே புரிந்து கொள்வோம். இங்கேயே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இங்கே எரேமியா மட்டுமே தேவனுக்காக நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யோயாக்கீம் ஒரு பொல்லாத ராஜா. இப்பொழுது இவனே அரியணையிலே விற்றிருக்கிறான். நிலைமை மிகவும் மோசமாய் கொண்டிருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று எரேமியா யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விதமான சூழ்நிலைகளை தான் கட்டுப்படுத்தி ஆழ்வதாக தேவன் ஏற்கனவே எரேமியாவிற்கு உறுதி கொடுத்திருந்தார். எரேமியா 11:16 பாருங்கள். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. அப்போஸ்தலன் பவுல் இதே காரியத்தை ரோமர் 11 அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் முறித்து போடப்பட்டு காட்டொலிவ மரத்தின் கிளைகள் ஒட்டி வைக்கப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். இந்த காரியத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். நல்ல ஒலிவ மரத்தின் கிளையாகிய அவர்களை முறித்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டார். அந்த இடத்திலே காட்டொலிவ மரமாகிய புறஜாதியார் என்ற கிளைகள் ஒட்டி வைக்கப்பட்டுள்ளது. நீங்களும் நானும் இந்த காட்டொலிவ மரங்கள்தான் என்பதை மறந்து போகக்கூடாது. சபையானது கிறிஸ்துவாகிய வேரோடு இணைக்கப்பட்டுள்ளது. அவர் ஏசாய 53:2 சொல்லுகிறது போல, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போல் இருக்கிறார், அவர் ஜீவனை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். தேவன் எரேமியாவிடம், நான் இதை பார்த்துக் கொள்வேன், நான் இதன் காரியங்களை எல்லாம் விசாரிப்பேன் என்று சொல்கிறார். எரேமியாவால் காண இயலாத தூரத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் குறித்து தேவன் திட்டமுடையவராக காணப்படுகிறார். இப்பொழுது எரேமியா 12:5 வசனத்திற்கு வாருங்கள். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இங்கே தேவன் எரேமியாவிடம் கேட்கும் கேள்வியை பார்த்தீர்களா? எரேமியாவே, நீ இன்னும் நடக்கப் போகிறதை பார்க்கவில்லை. அவைகள் இதைவிட மோசமானவைகளாயிருக்கும். நீ இப்பொழுது பார்க்கிற இந்த காரியத்திற்கே கலங்குவாயானால் இனிவரும் காரியத்தை பார்க்கும்பொழுது என்ன செய்வாய் என்று கேட்கிறார். ஆம், அருமையானவர்களே, நாம் இன்று காண்கிற அநேக காரியங்கள் நமக்கு மோசமானவைகளாக தெரியலாம். ஆனால் இன்னும் நடக்கப் போகின்ற காரியங்கள் இதைவிட மோசமானவைகளாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு அறிவு நம்மை தேவனிடத்திலே இன்னும் நெருக்கமாக நடத்தும் என்று உறுதிபட சொல்லலாம். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்வதில்லை. ஆனால் அவர் செய்வதெல்லாம் நீதியாக இருக்கும் என்று நம்மை விசுவாசிக்க செய்வார். தொடர்ந்து எரேமியா 12:9 வசனத்தை வாசிக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்காயிற்று, ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக, வெளியில் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். தேவன் நகைச்சுவை உணர்வு உடையவர் அல்ல என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கே அவர் எரேமியாவை பார்த்து, எரேமியாவே, நீ பலவர்ணமான பறவையைப் போல இருக்கிறாய் என்று சொல்கிறார். மக்கள் எரேமியாவை பார்த்து, நீரும் எங்களோட கூட சேர்ந்தவர் என்று எண்ணினோம், ஆனால் நீர் எங்களோடு சேர்ந்தவர் அல்ல, நீர் பல வர்ணமான பறவையைப் போல் இருக்கின்றீர் என்று சொல்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பல வர்ணமான பறவைகள்தான். நீங்கள் தேவனுக்காக நிற்கும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் அப்படிப்பட்டவர்களே. நாம் மற்றவர்களை காட்டிலும் மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். மற்ற புறஜாதியாரோடு ஒத்து போகிறவர்கள் நாம் அல்ல. ஆகவே தேவன் எரேமியாவை பார்த்து, நீ ஒரு பலவர்ணமான பறவையாக இருக்கிறாய், அதை அப்படியே ஏற்றுக்கொள், நீ என்னோடு நிற்கிறாய், அவ்வாறே அழைக்கப்பட்டிருக்கிறாய், எனவே அவ்வாறே அழைக்கப்படுவாய் என்று கூறுகிறார். தொடர்ந்து எரேமியா 12:15 வசனத்தை பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 12:15, அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். எரேமியாவே, செல்வந்தர்கள் ஏன் செழிக்கிறார்கள் தெரியுமா? நான் அதை உனக்கு சொல்லப் போகிறேன். எரேமியாவே, நான் அவர்களை கவனித்துக் கொள்வேன், அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள். நான் தேசத்தை நினைத்து அவர்களை திரும்பவும் இந்த பூமிக்கு திரும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து எரேமியா 13 வருகிறோம். இது ஒரு சிறந்த அதிகாரமாகும். இது நமது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சூழ்நிலைகள் மிகவும் மோசமானவையாக போகும்பொழுது நாம் எந்த உதவியும் செய்ய இயலாமல் சிரித்துக் கொண்டிருப்பது வித்தியாசமான ஒரு காரியமே. இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான். தேவன் யூதாவை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். அது சணல் கச்சையை பற்றிய ஒரு ஓமை. பாருங்கள், எரேமியா 13:1 முதலாம் வசனம், கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். தேவன் எரேமியாவை ஒரு சணல் கச்சையை வாங்கி கட்டிக்கொள்ள சொல்கிறார். எரேமியா மிகவும் பருமனாக இருந்தபடியினாலே அவரை இப்படி செய்யும்படியாக, இந்த கச்சையை அணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்லவில்லை. அன்றைய நாட்களிலே இந்த காரணத்திற்காகவும் இந்த ஆடையை யாரும் அணியவில்லை. யூதர்கள் மிகவும் நீண்ட பெரிய மேலங்கியை அணிவதால் அது காற்றில் பறக்காமல் இருக்கும்படியாக அதன் மீது சணல் கச்சையை கட்டிக் கொள்வார்களாம். அதன் பின்பு பணியில் இறங்குவார்கள். இது பணிக்கு ஆயத்தமாவதை குறிக்கிறது. லூக்கா 12:35 இயேசு தம்முடைய சீஷர்கள் அறைகள் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறதை காண முடியும். அதாவது அவர்கள் பணிபுரிய ஆயத்தமாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அறையிலே சீலையை கட்டிக்கொண்டுதான் சீடர்களின் கால்களை கழுவ ஆரம்பித்தார். இதிலே இரண்டு அர்த்தங்கள் உள்ளன. அவர் ஒரு பெரிய பணிவிடைக்காரராக இருக்கிறார். அவர் அவர்களை கழுவுவதன் மூலம் அவர்களை பணிக்கு ஆயத்தமாக்குகிறார். இதனால் அவரோட ஐக்கியம் கொள்ளும் பாக்கியத்தை அவர்கள் பெற முடியும். நீங்கள் அவரோட ஐக்கியம் கொள்ளாவிட்டால் உங்களால் அவருக்காக பணிபுரிய முடியாது. பணி என்பது இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. பணி செய்வதன் மூலம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறோம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாம் சுத்திகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறோம். தேவனால் ஒரு அழுக்கான பாத்திரத்தை, கழுவப்படாத மனிதனை பயன்படுத்த முடியாது. அடுத்ததாக இந்த சணல் கச்சையை கொண்டு ஒன்று செய்யும்படியாக கர்த்தர் சொல்லுகிறதை வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எரேமியா 13:3-5 வாசிக்கிறேன். இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்ராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒழித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்ராத்து நதியின் ஓரத்தில் ஒழித்து வைத்தேன். எரேமியா உண்மையிலேயே இந்த கச்சையை மறைத்து வைக்கும்படி ஐப்ராத்து நதிக்கரையில் போயிருப்பாரா என்று ஒருவேளை இந்த கேள்வியை சிலர் கேட்கிறார்கள். ஆனால் அவர் அங்கே போயிருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. எரேமியா யூதாவிலிருந்து பாபிலோனில் உள்ள ஐப்ராத்து நதிக்கு சென்றார். சென்று இந்த வித்தியாசமான காரியத்தை செய்தார். பின்னர் அங்கேயிருந்து திரும்பி வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து, எரேமியாவே, நீர் எங்கே சென்று வருகிறீர் என்று கேட்டிருப்பார்கள். அதற்கு அவர், நான் பாபிலோன் சென்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருப்பார். பாபிலோனிலே என்ன செய்து கொண்டிருந்தீர்? நீர் நம்முடைய ராஜாவின் பிரதிநிதியாக சென்றீரா, அல்லது ஏதாவது வியாபார விஷயமாக சென்றீரா என்று கேட்டிருப்பார்கள். ஆகவே எரேமியா அவர்களை பார்த்து, இல்லை, நான் என்னுடைய சணல் கச்சையை மறைத்து வைத்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருப்பார். எனவே ஜனங்கள் அவரை பார்த்து சிரித்திருப்பார்கள் இல்லையா? தொடர்ந்து எரேமியா 13:6-7 பாருங்கள். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐப்ராத்து நதிக்கு போய் அங்கே ஒழித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐப்ராத்து நதிக்கு போய் கச்சையை ஒழித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. எரேமியா இந்த சணல் கச்சையை தன் இடுப்பிலே கட்டியிருந்தார். மேலும் கர்த்தர் சொன்னபடி அதை துவைக்கவில்லை, சுத்தம் செய்யவில்லை. ஆகவே இது மிகவும் அழுக்குள்ளதாக மாறியிருக்கும். இறுதியாக உடுத்த முடியாத அளவிற்கு அழுக்கும் நாற்றமும் அதை அடைந்தபோது அதை பாபிலோனிலே சென்று மறைத்து வைக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். இதிலிருந்து ஒரு பாடத்தை இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்பினார். பின்னர் அதை எடுத்து வரும்படி அவர் சொன்னபொழுது எரேமியா அதை தோண்டி எடுத்தார். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று என்று பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? இதைத்தான் எரேமியா 13:8-9 பார்க்கிறோம். வாசிக்கிறேன், எரேமியா 13:8-9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவேன். இங்கே தேவன் ஒரு சிறிய வினோதமான பொருளை கொண்டு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். யூதா மக்கள் தொடர்ந்து தங்கள் அநியாயத்திலே மூழ்கிக் கொண்டே இருப்பதால் நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்திற்கு அவர்கள் போவார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி செல்ல தேவன் அனுமதிக்கப் போகிறார். தேவன் இதைத்தான் தெளிவாக அவர்களுக்கு சொன்னார். இப்பொழுது எரேமியா 13 அதிகாரம் 16 வசனத்தை பார்ப்போம். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை நோக்கி, இப்பொழுது இரவு வரப்போகிறது, ஆகவே அந்தகாரம் உண்டாகும், நீங்கள் மலைகளில் மாட்டிக்கொண்டதால் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது என்கிறார். இருந்த போதிலும் அவர்கள் தன்னிடத்திலே திரும்ப வேண்டும் என்று இன்னும் அவர்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். எரேமியா 13 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பாரில்லை. யூதா அனைத்தும் குடிவிலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். இது என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் இங்கே அவர்களுக்கு துல்லியமாக சொல்கிறார். தான் செய்ய போகிறதை குறித்து மிக தெளிவுபட அவர்களுக்கு சொல்கிறார். புரிந்து கொள்ளாதது மக்களுடைய தவறுதான். தொடர்ந்து எரேமியா 13 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனால் நன்மை செய்யவே முடியாது, இது சாத்தியம் அற்றது. நன்மை செய்கிறோம் என்று சில நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் உண்மையில் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவருடைய நாமத்தினாலே ஒரு காரியத்தை செய்யாத பொழுது அதை அவன் தனக்காகவும் சுய நல நோக்கோடும் செய்கிறான். ஒரு தீமையான இருதயத்திலிருந்து நன்மையான எண்ணம் தோன்ற வாய்ப்பு சிறிதளவும் இல்லை. தேவ கிருபையினாலே ரட்சிப்பை பெற்ற ஒருவனே தேவனுக்காக நன்மையானதை செய்ய முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை இரட்சகராக அறிந்த ஒருவர்தான் உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்காக நன்மையானதை செய்ய முடியும். இதனைத் தொடர்ந்து எரேமியா 14 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களையும் பார்ப்போம். இதற்கு முன்பு வரை யோசியாவின் ஆட்சி காலத்திலே எரேமியா உரைத்த தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். இப்பொழுது யோயாக்கீமின் ஆட்சி காலத்திலே அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கப் போகிறோம். யோசியாவின் ஆளுகையின் கடைசி பகுதியில் யோசியா மூடத்தனமான காரியத்தை செய்தார். அவர் பார்வோன் நீகோவிற்கு எதிராக மிகுதோ பள்ளத்தாக்கிலே போரிலே ஈடுபட்டார். இந்த போரிலே யோசியா கொல்லப்பட்டார். இவருடைய மரணத்திற்காக எரேமியா புலம்பி அழுதார். யோசியா எரேமியாவிற்கு நல்ல ஒரு நண்பர். இந்த யோசியாவின் மரணத்திற்கு பின் தேசம் மீண்டும் மாயையான வழிபாட்டிற்குள்ளே கடந்து சென்றது. நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறது போல மிகவும் துரிதமாக பயங்கரமாக கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. தேவன் தேசத்திற்கு கொடுத்த முதலாவது எச்சரிப்பு மழை தாழ்ச்சியை பற்றியதாகும். எரேமியா 14 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இதை பார்க்கிறோம். மழை தாழ்ச்சி அல்லது பஞ்சம் என்பது மிகவும் கொடிதான ஒன்று. ஆகாபின் ஆட்சி காலத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா தேவனுடைய தூதுவனாக இருந்து அவனை எச்சரித்தார். இங்கே ஒரு மழைத்தாழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். யூதாவில் எரேமியா தேவனுடைய தூதுவனாக இருந்து இவர்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். எரேமியா 14 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கும்பொழுது நிலமானது வெடித்தும் வறண்டும் காணப்பட்டது, இது மழைக்காக காத்திருந்தது. 5 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், தண்ணீர் இல்லாததால் பெண்மானும் தன்னுடைய குட்டியை போட்டுவிட்டு ஓடி போகும் என்று பார்க்கிறோம். அதற்கு குடிப்பதற்கு தண்ணீரும் மேய்வதற்கு புல்வெளியும் இல்லாததால் பெண்மானும் குட்டியும் மடிந்து போகும். இது தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டுகிறது. தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். வேதத்திலே நாம் 13 பஞ்சங்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே தேசத்தின் மீது தேவன் கொண்டு வந்த நியாய தீர்ப்பின் தண்டனையாகும். எப்படி நிலமானது வறண்டு விளைச்சலற்று இருந்ததோ அதே போலத்தான் தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. அவர்கள் ஜீவ தண்ணீராகிய அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டபடியால் அவர்கள் இருதயம் வறண்டு போயிருந்தது. பூமிக்கு என்ன நேரிடுமோ அதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நடைபெறும் என்பதை தேவன் தெரியப்படுத்தினார். தொடர்ந்து எரேமியா 14 அதிகாரம் 7 வசனத்தை பார்ப்போம் என்றால், எரேமியா தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலே சென்று பாவ மன்னிப்பு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே எரேமியா தன் ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு தன்னையும் அவர்களுடன் பாவியாக கூறுவதை பார்க்கிறோம். இதிலே பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தான் மட்டும் வளர்ந்துவிட்ட ஒருவராகவும் மற்றவர்கள் எல்லாம் தன்னைவிட தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் உடையவராகவும் எரேமியா இல்லை. அவர் தன்னுடைய மக்களை குறைத்து சொல்கிற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க இயலவில்லை. நாங்கள் பின்வாங்கி போனோம், நாங்கள் பாவம் செய்தோம் என்றே அவர் சொல்கிறார். மற்றவர்களை தாழ்வாக கருதி அவர்களை குறைத்து கூறுவது எளிது. இப்படிப்பட்ட பாவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலேயும் சாதாரணமாக காணப்படுகின்றன. இவர்களுடைய நடவடிக்கை ஜபம் அந்த பரிசேயனை போல இருக்கிறது. லூக்கா 18:11-12 வசனங்களிலே அந்த பரிசேயன் ஜபித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் எரேமியாவின் ஜபத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் அவருடைய ஜபம் அப்படிப்பட்டது அல்ல என்பதை கண்டுகொள்ள முடியும். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த தேவ ஜனங்களோடு அவர் தன்னை இணைத்துக் கொண்டு எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது உங்கள் பாவங்களையும் உங்களுடைய ஜனத்தின் பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும். இதற்கு பின்புதான் அந்த ஜனங்களிடம் தேவ நியாய தீர்ப்பை குறித்து கூற முடியும். இதை நீங்கள் செய்யாத வரை தேவனுக்காக அவர்களிடத்திலே பேச முனையக்கூடாதே. நாம் இந்த அதிகாரத்தினை தொடர்ந்து பார்க்கும்பொழுது காரிருள் சூழ்ந்து கொள்வதையும் மக்கள் இந்த இருளிலே மலைகளிலே தடுமாறி தடவி திரிகிறதையும் பார்க்க முடியும். 13 வசனத்திலே கள்ள தீர்க்க தரிசிகள் சமாதானத்தையும் செழுமையையும் முன் அறிவிக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் நடப்பது எல்லாமே நன்மையாகவே சென்று முடிவடைய போகிறது என்று சொல்கிறார்கள். தேவன் கூறாததை ராஜாவையும் மக்களையும் பிரியப்படுத்துவதற்காக கூறுகிறதுதான் இந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலையாயிருந்தது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அதிகாரத்தை கற்றுக்கொண்ட நாம் நமது மக்களோடு கூட, நமது தேசத்து மக்களோடு கூட, நமது சமுதாய மக்களோடு கூட நம்மை இணைத்தவர்களாய் நாம் தேவனிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் இன்னும் உண்மையான பாரத்தோடு கூட அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உழைக்க முடியும், கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோமா?
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.